நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தன்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. கருத்து பதிவுக்கு நான் பேசப்போவது நந்தனாரை பற்றி. நந்தனாருடைய குரு பூஜை தினம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, சாரி இந்த திங்கட்கிழமை நடந்தது. ரோஹிணி நட்சத்திரத்தில் நடந்தது. அந்த நந்தனாருடைய குரு பூஜை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் அமைந்தது. எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் நட்சத்திரமாக அமைந்ததால் அவரை பற்றி சிறிய அளவு எங்களுடைய சாதகர்களுக்கு பேசுவோம் என்று முனைந்தேன். இந்த நந்தனாருடைய வரலாறு, 63 நாயனார்களில் நாயன்மார்களில் நந்தனாரும் ஒருவர். அவர் ஆதனூர் என்ற ஊரில் இருக்கும் ஆலயத்திற்கு பக்கத்தில் அவதரித்தார். அவர் ஒரு தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த ஆலயத்துக்கு கிட்டே இருக்கும் ஒரு சேரியில் வளர்ந்து வந்தார். ஆனால் சிவன் மீது பக்தி கொண்டவர். அவருடைய பக்தியை அவர் தொண்டு மூலம் செலுத்தி வந்தார் என்று தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த தொண்டு என்னவென்றால், பசுமாட்டின் தோள்கள், பசுமாடு இறந்த பின் அந்த தோள்களை அவர் எடுத்து அதை மத்தளங்கள், மிருதங்கங்கள், வீணைகளுக்கு நூல்களாக பயன்படுத்தி அந்த பொருட்களை உருவாக்கி அதை கொண்டு போய் சிவதலங்களில் பஜன்களுக்கு பாவிப்பதற்கு அவர் கொடுப்பார். அதுதான் அவருடைய தொண்டாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அவர் தொண்டை மையமாக வைத்து வந்தவர். கிரியா யோகத்திலும் தொண்டு என்பது முக்கியமானது. எல்லா இடத்திலும் தொண்டு என்பது முக்கியமானது. அதற்கு மேலாக அவருடைய சரிதையில் அவர் அந்த சேரியில் இருக்கும் மக்களுக்கு தொண்டாற்றுவார். அந்த தொண்டு அவர் மனமுவந்து ஆற்றுவது என்னவென்றால், அவர்களை கூட்டிக் கொண்டு சிவதலங்களுக்கு செல்வார். ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்துவார், சிவனை தரிசிக்க சொல்லுவார், சிவ பாடல்களை பாடச் சொல்லுவார். அப்படி அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு இடையூறு என்னவென்றால், அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தபடியால் அவர் கோயில்களுக்கு செல்ல முடியாது என்று அந்த 8வது நூற்றாண்டில் அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படியான ஒரு முறைகள் இருந்தது. ஆகவே அவர் கோயிலுக்கு வெளியால் நின்றுதான் இறைவனை மனதார வணங்குவார், தொழுவார், பாடுவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவருக்கு கோயிலுக்குள் போக முடியாது. ஆனால் அவர் அந்த விதிமுறைகளை கடந்து கோயிலுக்கு செல்லவும் விரும்பாத ஒரு ஆன்மா. அதாவது களவாக போகலாம், அல்லது யாருடைய உதவியுடன் போகலாம். அந்த முறைகளை அவர் பயன்படுத்த விரும்பவில்லை. அவர் முறையாக தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் எப்படி நடப்பார்களோ அந்த முறையின்படி வாழ்ந்து வந்தார். இப்படி வரும் காலத்தில் ஒரு முறை அவர் ஒரு திருப்புத்தூர் என்ற இடத்தில் இருக்கும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட விரும்பினார். அந்த கோயிலுக்கு செல்லும்போது வழமை போல் அந்த ஊரில் இருக்கும் தன்னுடைய சக நண்பர்களை, அந்த ஊர் பிரஜைகளை, நான் அந்த சிவதலத்துக்கு போகின்றேன், என்னுடன் வாருங்கள் வாருங்கள் என்று கூவி அழைத்தார். அவர் கூவி அழைத்ததற்கு ஆக 11 பேர்தான் அந்த அழைப்பை ஏற்று அவருடன் வந்தார்கள் என்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த 11 பேர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த திருப்புத்தூரில் இருக்கும் சிவ ஆலயத்தை நோக்கி சென்றார் என்றும், அந்த ஆலயத்தை நோக்கி கொண்டு நடைப்பவனியாக செல்லும் போது பாடல்கள் பாடிக்கொண்டு செல்வார் என்றும் அந்த குறிப்பில் தரப்பட்டிருந்தது. அந்த பாடலும் என்னை நன்றாக கவர்ந்தது. அவர் அந்த திருப்புத்தூர் கோயிலுக்கு போகும்போது ஒரு பஜன் பாடலை பாடிக்கொண்டு போனதாக அந்த கருத்து தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் முக்கியம் என்னென்றால், அந்த பாட்டு எனக்கு பிடித்து கொண்டது. ஏனென்றால் எங்களுடைய குருநாதர் யோகி ராமையா அவர்களும் அந்த பாட்டை அதே தன்னிசையில் பாடுவார். அந்த பாடலையும் நான் பாடி இந்த மீதி கதைக்கு உங்களை கொண்டு செல்கின்றேன். சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், நம சிவாய, சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், நம சிவாய, சிவ சிவ கர கர சிவாய நம ஓம், சிவ சிவ கர கர சிவாய நம ஓம், கர கர சிவ சிவ சிவாய நம ஓம், கர கர சிவ சிவ சிவாய நம ஓம், சிவ சிவ கர கர சிவாய நம ஓம், கர 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 சிவாய நம ஓம், சிவ 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 கர சிவ சிவ கர கர சிவாய நம ஓம், கர கர சிவ சிவ சிவாய நம ஓம் என்று பாடிக்கொண்டு செல்வதாக அந்த சரிதையில் தரப்பட்டிருந்தது. அந்த பாட்டு நல்ல அற்புதமாக பக்தியாக இருந்ததால் அதை பாட வேண்டும் மாதிரி எனக்கு ஒரு தொனிப்பு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் அப்படியே அந்த கோயிலுக்கு சென்று அங்கு வழிபடப் போகும்போது, வழியில் நின்றுதான் வழிபடும் முறை, அவர் கூட்டிக் கொண்டு போனதும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் வழியில் இருந்து வழிபடும் போது அவருக்கு அந்த லிங்கத்தை காண முடியாது இருந்தது. ஏனென்றால் அந்த வாசலில் இருக்கும் நந்தி அந்த ஆதி மூலத்தில் இருக்கும் லிங்கத்தை மறைத்து கொண்டிருந்ததாம். ஆகவே அந்த இடத்தில் வைத்து அந்த நந்தி மறைத்து கொண்டிருந்ததால் சிவனை பார்க்க முடியவில்லையே என்று கண்கலங்கி அழுதாராம். அப்போது சிவனிடம் கேட்டாராம், தான் உன்னுடைய திருவுருவத்தை அங்கு பார்க்க வேண்டும், உதவி செய்ய சொல்லி சிவனிடம் அழுது வேண்டினாராம். அதை கேட்ட சிவன், அவருடைய பக்தியில் திளைத்திருக்கும் சிவன் நந்தியம் பெருமானிடம், சற்று விலகி என்னுடைய அன்பன் என்னுடைய தொண்டன் வழியால் நிற்கின்றான் நந்தனார், அவனுக்கு காட்சி கொடுப்பதற்கு சற்று விலத்தியிரு என்று நந்திக்கு சொன்னாராம். அதை நந்தி உடனடியாக எடுக்கவில்லை அவருடைய கூற்றை என்றாலும், தான் அப்படி ஒரு முறையும் ஒரு இடத்திலேயும் தன்னுடைய இடத்தை விட்டு விலத்தியிருக்க கூடாது என்றுதான் தன்னுடைய நிலை. இருப்பினும் சிவனுடைய உத்தரவுப்படி சற்று நகர்ந்தாராம். அப்போது நந்தனாரும் அவருடன் வந்த 11 பேரும் அந்த சிவலிங்க தரிசனத்தை கோயிலுக்கு வழியால் இருந்து பார்த்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியம் என்னவென்றால் அவருடைய பக்தி நிலை. ஆகவே எங்களுடைய சமயத்தில், எங்களுடைய சித்தாந்தத்தில் 14 சாஸ்திர நூல்களும் 12 திருமுறைகளும் அடங்கி இருக்கின்றது. சித்தாந்தமும் வேதாந்தமும் இரண்டு கண்கள். அதில் எந்த மார்க்கத்தால் போனாலும் இறையை அடையலாம். அப்படி பார்க்கும் போது இந்த திருமுறைகளை ஓதி வேதாந்தத்தில் இருக்கும் வழிபாடுதான் பக்தி வழிபாடு. அந்த வழிபாட்டின் மூலம் வந்தவர்தான் நந்தனார். அவர் இறையை மகிழ்விப்பதற்கு அன்பு காட்டினார் அவருடைய சேரியில் இருந்த மக்களுக்கு. தொண்டு செய்தார். சிவ தொண்டு, அந்த மேளங்களையும் மிருதங்கங்களையும் வயலின் வீணைகளையும் செய்து சிவப்பாடல்களை பாடுவதற்கு இலவசமாக கொடுத்தார். ஆகவே அவருடைய தொண்டை, அவருடைய அன்பை விரும்பினார் சிவன். ஆதலால் தான் அந்த நந்தியை விளக்கி தன்னுடைய லிங்கத்தை அவருக்கு அந்த கோவிலில் காட்டினார். அடியேனை கூட எங்களுடைய சக சாதகர் கார்த்திகேயனையா அவர்கள் அந்த கோயிலுக்கு அழைத்து சென்றிருந்தார். அடியேனும் அந்த கோயிலை பார்த்தேன், தரிசித்தேன். அந்த நேரம் எனக்கு பெரிய விளக்கங்கள் இல்லாவிட்டாலும் இந்த நேரம் அதை மனதினால் ரசிக்கின்றேன். அது அந்த நந்தி இன்னும் கூட அந்த கோயிலில் விலகினபடிதான் இருக்கின்றது. யாராவது வழியால் நின்று ஆதி மூலத்தை பார்த்து கும்பிட வேண்டுமென்றால் அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த திருப்புத்தூரில் இருக்கும் சிவ ஆலயத்தின் பெருமை. அதை நாங்கள் எங்களுடைய யோகத்திற்கு கொண்டு வருவோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய குண்டலினி பிராணயாமம் மூலமாக எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை 6 ஆதாரங்களுக்குள்ளால் ஏற்றி சகசார சக்கரத்தில் கொண்டு போய் இணைப்பதுதான் யோக சாதனையின் வெற்றி. அதைத்தான் இந்த கோயில் அமைப்புகளும் கோயில் வழிபாடுகளும் கூட வேதாந்தத்தில் சொல்லி இருக்கின்றது. அந்த முறைப்படி இந்த நந்தியின் இடம், நந்தி வீற்றிருக்கும் இடம் எங்களுடைய யோக மார்க்கத்தில் திரோத மலம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். நாங்கள் இந்த குண்டலினி பிராணாயாமத்தை செய்து எங்களுடைய குண்டலினி சக்தியை ஏற்றிக்கொண்டு மேல் நோக்கி போகும்போது இறுதியாக திரோத மலம் கடந்தால்தான் எங்களுக்கு இறையின் அணைப்பு கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் நந்தி. அப்போது நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமாக இருந்தால் இங்கு நந்தனாருக்கு அங்கு கிடைத்த விடயம், அந்த நந்தி விலகி லிங்க காட்சி கொடுத்த விடயம், அவருடைய பக்தியின் மூலம் எங்களுடைய யோகத்தில் ஒப்பிடும் போது எங்களுடைய குண்டலினி பிராணாயாமம் மூலம் நாங்கள் மேல் நோக்கி சென்று சகசாரத்தை அடைவது போல, அவருடைய பக்தி மூலம் இறை அருளினால் அவர் அந்த இறைவனை அடைவதற்கு அவர் அந்த இறைவனை அடைவதற்கு அவர் அந்த பக்தி மூலமாக அதே யோக நிலையில் நாங்கள் செய்யும் பயிற்சி எந்த நிலையை அடைவோமோ அந்த நிலையை அவர் பக்தி மூலம் இறைவன் அருளால் அதை அடைந்திருக்கின்றார். ஆகவே அதுதான் நாங்கள் நந்தனாருடைய வாழ்க்கையில் அவருக்கு நடைபெற்ற முதலாவது இறை அனுபவத்தில் எங்களுடைய யோகத்தில் பார்க்கக்கூடியதாக அடியேனுக்கு விளங்கியது. அடுத்ததாக நந்தனாருக்கு அடுத்த விடயம் அந்த கருத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய வரலாற்றில் அவர் திரும்ப தன்னுடைய சேரிக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்தில் இருக்கும் ஒரு அந்தனரிடம் வேலை செய்கின்றார், பிராமணர் என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய வயலில் வேலை செய்பவர், அவருக்கு அடிமையாக வேலை செய்கின்றார். ஏனென்றால் கீழ்ஜாதி மக்கள் அப்படி அடிமையாக வேலை செய்வது சகஜம். ஆகவே அவருக்கு இன்னொரு விருப்பமும் வருகின்றது இறை அருளால். தான் எப்போ ஆவது சிதம்பர நடராஜரை தரிசிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று என்று விருப்பப்படுகின்றார். ஒவ்வொரு முறையும் அவர் போவதற்கு எத்தனிப்பார். ஆனால் அவர் அடிமையாக அந்த இடத்தில் வேலை செய்வதால் அவருக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அவர் வேலை செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு முறையும் அந்த முதலாளியிடம் கேட்டு அந்த அந்தனரிடம் கேட்பார். அவர் சொல்லுவார், இங்கு வேலை இருக்கின்றது, நீ இப்போ அங்கு போய் என்ன செய்ய போகின்றாய், பேசாமல் வேலையை செய். அப்போது அவரை அந்த சேரியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கேலியாக கிண்டல் பண்ணுவார்களாம். நந்தனா, நீ எப்போது சிவனை பார்க்க போகின்றாய் நடராஜ பெருமானை என்று. அவர் சொல்வாராம், தான் நாளைக்கு போகின்றேன் என்று. இப்படியே அவருடைய வாழ்காலத்தில் சொல்லி கொண்டே வருகின்றார், நாளைக்கு போகிறேன், நாளைக்கு போகிறேன், நாளைக்கு போகிறேன் என்று சொல்லுவார். எல்லோரும் அதிலிருந்து அவருடைய பெயரில் கூட திருநாளை போவார் நந்தனார் என்று அவருக்கு ஒரு இயற்பெயர் வந்திருக்கின்றது. பின்னர் அந்த பெயரை கொடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்தில். ஆகவே அவரை நாளை போவார் நந்தனார், திருநாளை திருவையும் வைத்து இறைவனை தேடிப் போவதால் திருநாளை தேடிப் போவார் நந்தனார் என்று அவரை அழைக்கின்றார்கள். ஆகவே அவர் நடராஜர் கோயிலுக்கு போவதாக பல தடவை எத்தனைத்தும் முடியவில்லை. கடைசியாக அவர் தான் எப்படியாவது அந்த இடத்திற்கு நடராஜர் கோயில் சிதம்பரத்துக்கு சென்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். வைராக்கியமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய முதலாளி மறைத்தாலும் பரவாயில்லை, வேலை போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது நான் போகிறது தான் என்று இறுதி முறையாக ஒரு நாள் போய் கேட்கப் போகின்றார். அந்த நேரம்தான் மார்கழி பெருவிழா சிதம்பரத்தில் நடைபெறப் போகின்றது. அந்த அற்புதமான நாளில் மார்கழி திருவாதிரை பெருநாள் சிதம்பரத்தில் நடக்கும் நாளில் தன்னுடைய எஜமானை போய் கேட்கின்றார் அந்தனரை, ஐயா நான் இன்று நடராஜரிடம் செல்லப் போகின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று. அவர் சொல்கின்றார், வளமை போல் நீ போக முடியாது, வேலை இருக்கு, வேலை செய், எனக்கு நெல் வேலைகள் எல்லாம் நாற்று நட இருக்கின்றது நாளை திருவாதிரை நாளில், நீ போக முடியாது, வேலை செய் என்றுட்டு போய்விட்டார். அவர் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கும் சமயத்தில் சிவன் அவருடைய நிலையை கண்டு தன்னுடைய சிவ தொண்டர்களை ஆகாயத்திலிருந்து இங்கு அனுப்பி அந்தண்டு இரவே அந்த நெல் வயல்களெல்லாம் நெல் நடப்பண்ணி அதிலிருந்து ஒரு நாள் இரவிலேயே விளைச்சலை அவருடைய ஆன்ம சக்தியால் எடுத்து விளைச்சல் நெல்லையும் வெட்டி அதை மூட்டை மூட்டையாக கட்டி அந்த அந்தனரின் வீட்டில் அடுக்கி முடித்து விட்டாச்சு. அந்தனர் காலையில் எழும்பி பார்த்தால் நெல் மூட்டைகள் இருக்கின்றது, என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அப்போதுதான் அவருக்கு தெரிகின்றது, இந்த நந்தனார் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஞானி என்று. ஆகவே அவரிடம் வந்து காலில் விழுகின்றார். அதை கூட எங்களுடைய யோகத்தில் என்ன மாதிரி அதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், நந்தனார் என்றது ஆன்மா, அந்த அந்தனர் என்பது மனம். இந்த மனம் எங்களை யோகத்தில் என்ன மாதிரி எங்களுடைய பயிற்சியில் வந்து தடை செய்து தடை செய்து தடை செய்து எங்களுடைய பயிற்சியை மெதுவாக்குகின்றதோ, அதே போல்தான் நந்தனாருடைய வாழ்க்கையிலும் அந்தனரை மனமாக பாருங்கள். அந்த அந்தனர் அவருடைய மனம், இவர் தான் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கேட்டால் கூட அந்த அந்தனர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கடைசியாக நந்தனார் அந்த மனத்தை வெல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது யோக தத்துவம். ஆகவே அந்த இயற்கையான வாழ்வில் அந்த அந்தனரை நந்தனார் வெல்கின்றார். நாங்கள் யோகத்தில் எங்களுடைய ஆன்மா மனதை வெல்கின்றோம். அந்த வென்ற நிலையில்தான் இறைக்காட்சியை நாடி செல்கின்றோம், இறையை. ஆகவே அதே போல் நந்தனார் அந்த கோவிலுக்கு செல்கின்றார். நடராஜர் கோவிலுக்கு சென்று அந்தண்டு இரவு கோயிலுக்கு வழியால் படுத்திருக்கின்றார். அடுத்த நாள் திருவாதிரை காட்சி காண்பதற்கு அந்த நினை நேரம் சிவன் அவர் கனவில் வந்து, நீ நாளை என்னுடைய காட்சியை உள்ளே வந்து என்னுடைய மண்டபத்தில் வந்து பார்க்க வேண்டும். நீ அந்த வீதியால் வரும்போது உனக்கு அங்கே அக்கினி யாக குண்டங்கள் செய்து வைக்கப்பட்டிருக்கும். நீ பயப்படாமல் அந்த யாகத்தின் மீது ஏறி நடந்து என்னை நோக்கி வர வேண்டும். நீ அங்கு வந்தவுடன் உனக்கு என்னுடைய காட்சி கிடைக்கும். அவர்களும் அதை உனக்கு செய்ய சொல்வார்கள். ஒரு பரீட்சையாக நீ அதை கடந்து வர வேண்டும். ஏனென்றால் நீ இந்த கோயிலுக்கு போக முடியாது என்பதுதான் உன்னுடைய மன வருத்தம். ஆகவே நீ இதே நிலையிலிருந்து இந்த கீழ் ஜாதியிலிருந்து வருவதற்கும் உன்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளாது. ஆகவே நீ அந்த அக்கினியை கடந்து வரும்போது நீயும் இந்த தில்லவாள் அந்தனர்களில் ஒரு அந்தனாக அந்த அக்கினியை கடந்து வரும்போது உனக்கு அந்த அருள் கிடைக்கும். நீ என்னுடைய காட்சியை காண்பாய் என்று கனவில் சொல்லிவிட்டு, அதே மாதிரி அந்த நேரம் தில்லவாள் அந்தனர்களாக இருந்த 300 பேருடைய 3000 பேருடைய கனவிலும் அவர் சென்று அவர்களுக்கு கொடுத்த விடயம், என்னுடைய அன்பன் நந்தனார் வழியால் எனக்கு என்னை காண்பதற்கு வந்திருக்கின்றான், ஆகவே நாளைக்கு யாக தீயை ஏற்றுங்கள், அவன் வரும்போது தானாகவே அந்த யாகத்தில் நடந்து வருவான். அப்போதுதான் அவனுடைய பக்தி உங்கள் எல்லோருக்கும் புரியும். தாழ்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று தாழ்ந்த குலத்தவரை நீங்கள் உள்ளே விடவில்லை. ஆகவே உங்களுடைய அந்தன முறைப்படி அவன் அக்கினியில் ஏறி நடந்து வரும்போது அவன் அதிலிருந்து பரிசுத்தமாகின்றான் என்று அவர்கள் 3000 பேருடைய 3000 அந்தனருடைய கனவிலையும் ஒரே செய்தியை இறைவன் கொடுக்கின்றாராம். அடுத்த நாள் காலையில் அந்தனர்கள் எல்லாம் வேள்வியை மூட்டுகின்றார்கள். யாரோ ஒரு தொண்டன் வரப்போகின்றான் என்று அதே போல் நந்தனாரும் விடிய எழுந்து குளித்து அவர் சொன்ன வீதி வழியாக உள்ளே செல்கின்றார். யாகம் ஏற்றப்பட்டிருக்கின்றது, நெருப்பு யாகத்தி. அவர் அந்த நெருப்பில் நடந்து போகின்றார். இறை அருளால் அவருக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. அந்த பக்தி உச்சத்தில் நடந்து போய் அந்த தீயை விட்டு வெளிவரும் போது ஒரு அந்தன வடிவத்தில் மிகவும் ஆன்மீக ஒளி வீசும் ஒரு உடலில் அவர் தென்படுகின்றார். அப்படியே போய் இறையில் கலக்கின்றார் என்று அந்த அவருடைய சரிதை முடிகின்றது. இதில் கூட நாங்கள் யோகத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது எங்களுடைய குண்டலினி சக்தி அக்னி மண்டலம், எங்களுடைய குண்டலினிக்கும் எங்களுடைய கழுத்துக்கும் இடையில் இருப்பது சூரிய மண்டலம். சைவ சித்தாந்தத்தில் கழுத்துக்கு மேலே இருப்பது சந்திர மண்டலம். ஆகவே நாங்கள் இந்த குண்டலினி பிராணாயாமத்தை செய்யும் போது இந்த அக்னியை மூட்டி, குண்டலினி சக்தி என்று சொல்வது அக்னி, அக்னியை மூட்டி அதை உயர்த்தி கொண்டு வந்து இறையுடன் சகசாரத்திற்கு மேல் சேர்ப்பதுதான் குண்டலினி பிராணாயாமம். அதை நான் இதனுடன் ஒத்து பார்த்தேன் நேற்று அதை படிக்கும்போது. ஆகவே நந்தனார் கூட அந்த பக்தியின் உச்சியில் யோக சாஸ்திரத்தில் சொன்ன முறைப்படி அந்த பக்தியிலும் நடந்திருக்கின்றது என்பதை சிறிது சிந்தித்து பார்த்தேன். அவர் இறையிடம் போகும்போது இறையுடன் அவருடைய அனுசரிப்புடன் அவருடைய அருளுடன் அவரை சேரும் போது அவர் அந்த நெருப்புக்கு மேலால் நடந்து கொண்டு சென்று அதன் மூலம் தன்னுடைய உடலை பக்குவமாக்கி, அதாவது இறை பக்குவமாக்கி அவர் அந்த யோதியில் கடைசியாக கலந்தார். ஆகவே கத்தியேன் ஐயா என்னிடம் கேட்டதற்கு நங்க அதை பற்றி சொன்னபோது எனக்கு பல விடயங்கள் தென்படவில்லை. சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் அந்த விடயங்கள் மனதுக்கு சிறிது சிறிதாக தென்பட்டது. எதை பேசினாலும் சத்குரு கிரியா பாபாஜியின் யோகத்துடன் இணைந்திருக்குமா என்று சிந்தித்து பேச வேண்டும் என்று ஒரு ஆர்வம். ஆகவே இந்த சேந்தனார் ஒரு நாயனாராக இருந்தாலும், நந்தனார் ஒரு நாயனாராக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு யோக வரலாறாகவே பார்க்கக்கூடியதாக அமைந்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இறுதியாக யாவரும் எந்த நிலையிலும் பக்தி செலுத்தலாம். அது தாழ்ந்த குலத்தவர்களாக இருந்தாலும் சரி, உயர் குலத்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதி மத பேதம் இனம் இல்லாததுதான் பக்தி. அதேபோல் பாபாஜியின் கோட்பாட்டிலும் சாதி மதம் இன பேதங்கள் இல்லாததுதான் கிரியா யோகம். அதே மாதிரி நந்தனாருடைய வரலாற்றில் அன்பு தொண்டு, அதற்கு மேலாக பக்தி சிவபக்தி, அதற்கு மேலாக இறுதியாக சிவனிடம் சரணாகதி. அதேபோல் பாபாஜியின் கிரியா யோகத்திலும் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி. அந்த மார்க்கத்தில் தான் இந்த பிறப்பில் எங்களுக்கு இந்த கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே சாதகர்களே, நாங்கள் முதல் சொன்ன விடயத்திற்கு வருவோமாக இருந்தால், திருமுறைகளாக இருந்தாலும் சரி, பன்னிரு திருமுறைகள், 14 சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்தம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எந்த நிலையில் நாங்கள் இவற்றை அணுகுகின்றோம் என்பதுதான் முக்கியமே தவிர, அவருக்கு இது இல்லை இவருக்கு அது இல்லை என்பது அல்ல. ஆனால் பாபாஜியின் அருளால் நாங்கள் ரெண்டு நிலையிலுமே பயணிக்கக்கூடிய வகையில் இந்த ஐந்து உடலுக்கான கிரியா யோகம் கோஷங்களில் இருந்து வேதாந்தத்தில் இருந்து வந்த கோஷங்களில் இருந்து உருவான கிரியா யோகம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்களாக இருந்தது. கிரியா பாபாஜியின் யோக கிரியா யோகத்தில் தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், அன்பு உடலாக வந்திருக்கின்றது, ஆன்ம உடலாக. ஆகவே ரெண்டுக்கும் ஒத்திசைவு அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த நந்தனாருடைய வாழ்க்கையை அவர் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் பிறந்தது கூட பாபாஜியின் நட்சத்திரத்திற்கு அமைவாக அமைந்திருக்கின்றது. எல்லாத்தையும் யோசித்து பார்த்து பரவசமடைந்தேன். ஆகவே அவரை நாங்கள் வணங்குவோம், அவரை சிந்தித்து தியானம் செய்வோம். அதற்கு எங்களுக்கு எல்லாம் வல்ல சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுடைய சாதகர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதிலுக்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார். அவர் எங்களுடைய சங்கம் சார்பாக இந்த நந்தனாருடைய குரு பூஜையில் திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் கலந்து கொண்டார் சிதம்பரத்தில். அவரை இப்போது ஏதாவது சில கருத்துக்கள் ஓ சுருக்கங்கள் என்ன தேவையோ அதை கொடுக்கும்படி கேட்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நந்தனாருடைய குரு பூஜை திங்கட்கிழமை அன்று நல்லா சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கு பாபாஜியினுடைய திருவருளும் குரு அருளும் சார்ந்து கிடைத்த வண்ணம் நாம்பளும் பாபாஜியுடைய சங்கத்திலேருந்து போய் கலந்துகிட்டோம் சிறப்பா. அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. அங்க பல சிவனடியார்களை சந்திக்க ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அங்க பாபாஜியை பத்தி நிறைய கலந்த உரையாடல் பேசறதுக்கு ஒரு வாய்ப்பும் பாபாஜி நமக்கு கொடுத்தாரு. அப்போது ஒரு 15-20 அடியார்கள் சொன்ன ஒரு ஒரே ஒரு விஷயம், பாபாஜியை பத்தி எங்களுக்கு அதிகமா தெரியாட்டினாலும் பாபாஜி வந்து மிகப்பெரிய ஒரு யோகி, சிவ யோகி என்பது மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த அழுத்தமா தெரியன்றத அந்த சிவனடியார்கள் சொல்லக்குள்ள அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சிந்திக்க வச்சுது. அவங்க சொன்னது வார்த்தை வந்து அவ்வளவு அழுத்தமா சொன்னாங்க. மிகப்பெரிய பாபாஜி வந்து ஒரு சிவயோகின் என்ற சொன்ன வார்த்தை ரொம்ப இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள அந்த கலைகளை உருவாக்கி பாபாஜி கொடுத்துருக்கறனால அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுது. அவங்களும் நல்லா சிறப்பாக பேசினாங்க. அதே மாதிரி நந்தனாரை பத்தி ரொம்ப சிறப்பாக நீங்க பேசுனீங்க, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதுல முழுக்க முழுக்க பார்த்தா நந்தனாருடைய கதை வந்து யோக மார்க்கமா இருக்கு. எங்கேயும் போய் பூஜை பண்ணல, எதுவும் செய்யல, ஆனா வந்து அதிகமா தியானம் பண்ணிருக்காரு. அவருடைய வரலாறுல இருக்குது, தியானம் பண்ணிருக்காரு. அப்படியே உட்காந்து பாறான், உட்காந்து சிவனை நினைச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். சுவாமியே வந்து நேரடியா அவருக்கு உணர்த்ததுனால அவருக்கு அந்த நிலை. நமக்கும் ஒரு ஒரு பிறப்புல அந்த மாதிரிதான் நடக்கும், நடந்துதான் அவர் ஆட்கொள்வார். இப்ப வினை பயன்கள் இருக்கிறதுனால ஒரு குரு எல்லாம் வந்து நம்மள கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போய் கடைசி கட்டம் அங்கதான் விடுவாங்க. அந்த நிலைக்கு வர்ற வழி நம்ம பாபாஜியை புடிச்சுக்கிட்டே போக வேண்டிதான். அப்ப நந்தனார் வந்து ஒரு நல்ல ஒரு பக்தியிலே இருந்து தொண்டுல இருந்து அந்த சரணாகதி நிலைக்கு போனவுடனே சுவாமியை தரிசனம் பண்ணாரு என்ற ஒரு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாத அவருக்கு பேரு வந்து சுந்தரர் வச்சது திருநாளை போவார். அந்த 16 நாயன்மார்கள 18 இடத்துல இருப்பார். ரொம்ப ஒரு நந்தனாருடைய இது என்னன்னா, யா எல்லாரும் இறைவனை அடையலாம் என்றதுக்கு எடுத்துக்காட்டால் தான் அவரை வந்து சுவாமி வந்து அந்த நிலையில அவரை இது பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காரு. அதனால யாரும் வந்து வந்து அச்சப்பட வேண்டியில்லை. இறைவனை அடையறதுக்கு. அவங்க உண்மையான இறைவன் மேல வைக்கிற அன்பு, தொண்டு, பக்தி, தொண்டு, சரணாகதி தான் முக்கியமானது. அந்த வகையில சிறப்பாக நந்தனாரை பத்தி நல்ல அருமையான கருத்தை கொண்டு வந்து இந்த சத்சங்கத்துக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல அதுல உள்ள யோக கருத்தி எனச்சி சொல்லக்குள்ள ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுதான் பெரிய விஷயம். நம்ம யோக சார்ந்து போயிட்டு இருக்கிறனால, அதை கடந்து வந்திருக்கனால, அதை சார்ந்து அதை சொல்லக்குள்ள அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய மகான்மார்களுடைய வரலாறுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்டு அறிஞ்சு நம்ம சித்தத்துல உள்ள குப்பைகளை நீக்கி நல்ல சாதனாவை பண்ணி பாபாஜி கிட்ட அன்பை செலுத்தி நம்ம இன்னும் அதை கடந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பை பாபாஜி உருவாக்கி கொடுப்பாருன்றது ஐயமில்லை, கொடுப்பாருன்றத சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.